إن الحمد لله الذي لا تراه العيون ولا تقابله الظنون ولا يكتبه الواقعون ولا تغيره القوامر ولا يخشى الدوامر يعلم مثاقيل الجبال ومثاقيل البحار وعدد قدر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تغاري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما بي أعرف ولا جبل ما بي أعرف والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بنوائح الأنوار وعلى آله وصحبه الذين انتهجوا في مرضاته بالعلم والإبزار وجميع الآلات الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فذكر رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அல்லாமல் நிகழற்ற அன்பையும் அல்லாஹுடைய திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அன்பங்கள் அனைத்தையும் படித்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயகன் அந்த அல்லாஹ் ஒருவருமே அனைத்து பொருள்களுக்காகவும் மேலும் உத்தரம் கூட முகமது முஸ்தபா அல்லாஹ் செல்லம் அல்லாஹர்கள் மீதிலும் அல்லாஹர்களுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் உத்தம் உண்டாக எடுத்து நடந்த அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை உயர்ந்தவர்கள் மேலும் தியாகத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய கலாச்சும் கலாமும் இல்லாமலா சங்கேதிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லார்களே, இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ஏவல்கள் கட்டளைகள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன செய்களை எடுத்தும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அப்படியான காரியங்களை இருந்தும் முற்று முழுதாக தடுத்து கொள்ளும்படியும் முதற்கர் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சமா அந்த தத்துவாவை கொண்டு ஒத்தியத்தும் வசியத்தும் செய்து வருகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லே, இந்த உலகில் மனிதன் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் வாழும் ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். மனிதனிடத்திலே காணப்படக்கூடிய இரண்டு விதமான பலவீனங்களை அல் குர்ஆன் போதித்து காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார் மனிதன் பலவீனமான ஒரு மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் பலவீனமான ஒரு படைப்பினமாக இந்த மனிதன் இருக்கிறார். மனிதனுடைய இரண்டு விபத்துகள் இரண்டு தன்மைகள் என்னவென்றார், அந்த மனிதன் அவனுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் பொழுது அந்த மனிதன் மனமுடைந்தவனாக விரக்தி அடைந்தவனாக நம்பிக்கை இழந்தவனாக அவசரமாக மாறியிருக்கிறார். இந்த உலகில் அந்த மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்திலே அரசியல் துறையிலே இப்படி எந்த ஒரு துறையிலும் அந்த மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் அவசரமாக மனமுடைந்து போகிறார், நம்பிக்கை இழந்து போகிறார், சோர்வடைந்து போகிறார். இது மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு வீக் பாயிண்ட், ஒரு பலவீனமாக இருக்கிறது. இன்னொன்றை அல்லாஹ் சொல்கிறார் மனிதனுடைய இரண்டாவது பலவீனம் என்ன தெரியுமா? அந்த மனிதனுக்கு இந்த உலகில் பலமான வாழ்வு கிடைக்கும் பொழுது, நிம்மதி சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கும் பொழுது, அந்த பலமான வாழ்க்கையில் யாருக்கும் அந்த மனிதன் பங்கு கொடுக்க மாட்டான். நான் அடைந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த லாபம் வேறு யாருக்கும் கிடைத்துவிடக் கூடாது. இந்த லாபத்துடைய பலமான வாழ்க்கையுடைய பணிக்காண்டு ராஜாவாக நானே இருக்க வேண்டும் என்ற மனப்பாங்கும் மனிதனிடத்திலே காணப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே இரண்டு பலவீனங்களை கோடிட்டு காண்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, இதன் காரணமாக தான் குர்ஆனுடைய பல வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொறுமை மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்களை ஏற்கக்கூடிய நல்ல மக்கள், இவர்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்பொழுது கூட இவர்களுடைய உள்ளங்களை அமைதிப்படுத்துவதற்காக, இவர்கள் மனமுடைந்து போய்விடக் கூடாது, நம்பிக்கை இழந்து போய்விடக் கூடாது, இவர்கள் தங்களுடைய அழைப்பு பணியிலே தோன்றுவிடக் கூடாது, அல்லது அவர்கள் ஏற்றிருக்கும் மார்க்கத்தில் நம்பிக்கை இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே வரலாற்று நிகழ்ச்சிகளையும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளையும் அவர்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகளையும் குர்ஆன் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார், وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ.
சமூகங்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏன் தெரியுமா? இந்த குர்ஆனின் மூலம் உங்களுக்கு நாங்கள் ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னைய வரலாறுகளை எல்லாம் அதே போன்று நபியவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் காணப்பட்ட பண்டைய நாகரிகங்களுடைய அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படி எல்லாம் பெருமை அளித்தார்கள், இதன் மூலம் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அதே பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் திறந்து கொண்டிருக்கிறீர்கள், அதே சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்றன. மக்காவுடைய காலகட்ட வாழ்க்கையில் குறைந்து காவிர்களின் மூலம் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள். மதீனாவுடைய காலகட்ட வாழ்க்கையில் அதிக குறைந்திகளின் மூலமும் யூதர்களின் மூலமும் ஏனைய அரேபியர்களின் மூலமும் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். இந்த பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதுவராக நான் இருந்தும், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்ட வந்த நபியாக இருந்தும் நான் சோதிக்கப்படுகிறேனே, என்னுடைய தோழர்கள் சோதிக்கப்படுகிறார்களே என்ற எண்ணம் நபி அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது. மனிதன் என்ற வகையில் அதே போன்று அல் குர்ஆன் இறங்குவதையும் நபி அவர்களுடைய வாழ்க்கையையும் நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், இவர்கள் உயர்ந்த ஈமானை அடைந்தவர்களாக இருந்தாலும் அல் குர்ஆன் சொல்வதனை போன்று சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது மனமுடைந்து போகக்கூடிய தன்மை அவர்களிடத்திலும் இருக்கிறது. எனவே இப்படியான கட்டங்களில் அந்த சகாபாக்கள் மனமுடைந்து போய்விடக் கூடாது, இந்த மார்க்கத்திலே நம்பிக்கை இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக முன்னைய நபிமார்களுடைய வரலாற்று தகவல்களை எல்லாம் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அந்த சகாபாக்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது அவர்களை ஆக்கப்படுத்துகிறார்கள், அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள், எதிர்காலம் இஸ்லாமிக்கு என்ற நம்பிக்கையை அல் குர்ஆன் நபி அவர்களுக்கு ஊட்டக்கூடியதாக, நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஊட்டக்கூடியவர்களாக, எதிர்காலத்திலே கியாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த விடயத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் எதிர்கால சம்பவங்களையும் கியாமத்துடையால் வரைக்க உலகத்திலே என்னென்ன நடக்கும் என்பது போன்ற தகவல்களையும் மிக தெளிவாக ஆழ்ந்தரமாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நன்றியாக அந்த வகையில் இன்றைய உலக நிலவரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால் மிக பெரும் பிரச்சனைகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக விசேஷமாக அரபுலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், மத்திய கிழக்கு நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த பிரதேசங்களில் மிக பெரும் பிரச்சனைகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் இந்த பிரச்சனைகளையும் சோதனைகளையும் பார்க்கும் பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய, கடாதைகளாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் புனிதமான சோர்வு ஏற்பட ஆரம்பிக்கிறது. பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் கலிமா சொன்னவர்களாக இருந்தோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தோம், இந்த நபியை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோம், இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களாக இருந்தும் நாங்கள் சோதிக்கப்படுகிறோமே, அல்லாஹ் எங்கே இருக்கிறார், அவருடைய உதவி எப்பொழுது வரும் என்ற அவ்வயக்குரல் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக பெரும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அரங்கத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக பெரும் பிரச்சனைகள் அந்த பிராந்தியத்தில் நடந்து கொண்டிருப்பதனையும் மீடியாக்களின் ஊடாக நாங்கள் அதிகமாக அடிக்கடி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியான பிரச்சனைகள் எதிர்காலத்திலே தோன்றும், இவைகள் நடக்கத்தான் இருக்கிறது, இப்படியான பிரச்சனைகளுக்கு முஸ்லிம் சமூகம் முகம் கொடுக்கும் என்ற தீர்க்க தரிசனங்களை முன்னறிவுகளை வந்தவர்கள் ஹதீஸ்களில் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருந்தார்கள். அதிலே ஒரு அம்சமாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய வெளிப்பாடு, அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம் சமூகம் எப்படி வழிநடத்தப்படும், பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்கும், முஸ்லிம் சமூகம் எப்படி உச்சநிலையை அடையும் என்ற வரலாற்று தகவல்களை ஹதீஸ்கள் எங்களுக்கு மிக தெளிவாக தந்திருக்கின்றன. அந்த தகவல்களை ஏற்கனவே ஒரு குதுராவில் உங்களுடன் நான் பகிர்ந்திருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக, அதனை தொடர்ந்து இந்த உலகத்திலே என்ன நடக்கும் இன்று சமகாலத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் ஹதீஸ்களில் எங்களுக்கு கோடிட்டு காண்பித்த விடயங்கள், நபியவர்கள் முன்னறிவிப்பாக எங்களுக்கு தந்த விடயங்கள் இன்று எங்களுடைய கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றன, அரவுலகிலே நடந்து கொண்டிருக்கின்றன, ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளிலும் அந்த பயங்கரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு துல்லியமாக அந்த நிகழ்வுகளை எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்வுகளை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. முஸ்லிம் சமூகம் இவ்வளவு சோதிக்கப்பட்டாலும், இப்படியெல்லாம் அழிக்கப்பட்டாலும், இப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்டாலும் எதிர்காலம் இஸ்லாத்துக்கே என்ற நம்பிக்கையை இந்த ஹதீஸ்களும் வரலாற்று நிகழ்வுகளும் எங்களுடைய உள்ளத்திற்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூற்றாண்டுகளை கடந்திருந்தால், பல நூற்றாண்டுகளை தாண்டி உலகத்தில் என்ன நடக்கும் என்ற அந்த தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்றால், அந்த நபி அவர்களுடைய நபித்துவம் எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு துல்லியமாக எங்களுக்கு தகவல்களை தந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையை முன்னால் வைத்து எங்களுடைய ஈமானை வளர்த்துக் கொள்ளலாம் என்பது மட்டுமல்ல, அந்நியர்களுக்கும் எடுத்துச் சொல்லலாம். இஸ்லாம் எந்த அளவுக்கு துல்லியமானது, எந்த அளவுக்கு நுணுக்கமானது, எந்த அளவுக்கு உண்மையானது, இன்றைய உலக நிலவரங்களை கூட இஸ்லாம் எங்களுக்கு துல்லியமாக சொல்லி தந்திருக்கிறது என்ற அடிப்படையை முன்னால் வைத்து அந்நியர்களுக்கும் மார்க்கத்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம். அந்த வகையில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை தொடர்ந்து இந்த உலகம் முகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், அவர்கள் படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து இந்த உலகம் அழிக்கப்படும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற அனைத்து பிரச்சனைகளிலும் குழப்பங்களிலும் மிக மிக பயங்கரமானது பெண்டாளுடைய குழப்பமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் இந்த ஹதீஸிலே அந்த பிரச்சனையுடைய அந்த சித்னாவுடைய பயங்கரத்தை எங்களுக்கு எழுதி சொல்கிறார்கள். இன்னொரு சரியான ஹதீஸ் ஹதீஸிலே வருகிறது, மா உலித நபியும் இல்ல அன்ஸர அவ்வஹு மின் ஃபித்னத் தஜ்ஜால். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபியும் அது எந்த காலத்தில் வாழ்ந்த நபியாக இருந்தாலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள அனைத்து நபிமார்களும் தங்களுடைய சமூகங்களுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றி எச்சரித்துத்தான் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சோதனைகளும் நடக்கக்கூடிய ஒரு யுகமாக தஜ்ஜாலுடைய அந்த யுகம் இருக்கும் என்று ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை வழிநடாத்தி அவர்களுடைய காலம் முடியும் தருவாயில் தஜ்ஜால் வெளிப்படுவார் என்று ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றனர். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல யுத்தங்களை வழிநடாத்துவார்கள், முஸ்லிம் சமூகத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். அதனுடைய இறுதி காலகட்டத்தில் தஜ்ஜால் வெளிப்படுவார். தஜ்ஜாலுடைய வெளிப்பாடு எங்கே நடக்கும் என்பதனையும் சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم يجمع الدجال 40,000 في الروايه قال 70,000 من يهود الصحراء அவ்வா என்ற நகரத்திலே இருக்கும் 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்பு எறிந்து செல்வார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்ருஜு நபி அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்ருஜு தஜ்ஜால் தஜ்ஜால் வெளிப்படுவார் மின் யஹூதியதி அஃபஹா. அஃபஹா என்ற அந்த நகரத்திலே இருக்கும் யஹூதியா என்ற கிராமத்திலே இருந்து தஜ்ஜால் வெளிப்படுவார் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இன்று உலக வரைபடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னொரு ஹதீஸ்களில் வருகிறது, குராசானிலே இருந்து தஜ்ஜால் வெளிப்படுவார். குராசான் என்ற அந்த மத்திய ஆசியாவுடைய பிராந்தியத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இன்றைய வரைபடத்தில் ஈரானாக இருக்கிறது. ஈரானுடைய ஒரு மாநிலம் அஃபஹா, அஸ்பஹான் என்ற அந்த நகரத்துடைய ஒரு கிராமம் தான் அல் யஹூதியா என்று சொல்லப்படக்கூடிய கிராமமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு தஜ்ஜால் எந்த நாட்டிலே இருந்து எந்த நகரத்திலே இருந்து வெளிப்படுவார் என்பதனை மிக துல்லியமாக சொல்லித் தருகிறது. ஈரானுடைய தலைநகரம் அந்த தஹ்ரானிலே இருந்து தெற்காக 340 கிலோமீட்டர் தொலைவில் அஸ்பஹான் என்ற அந்த நகரம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது இன்றைய கணக்கெடுப்பின்படி அஸ்பஹான் என்ற அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட 40,000 யூதர்கள் ஈரானிலே அந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்பஹான் என்ற அந்த நகரத்திலே இருக்கும் 70,000 யூதர்கள் தஜ்ஜாலுடைய படையில் இணைந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய தலையில் யூதர்களுடைய பைலசால் என்ற ஆடையை அணிந்திருப்பார்கள் என்று மிக துல்லியமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அந்த பிராந்தியத்தில் யூதர்கள் பெரும் செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய ஆடை கலாச்சாரமும் அப்படித்தான் இருக்கிறது. சியாமத்துடைய நாள் எழுந்தும் பொழுது தஜ்ஜால் வெளிப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தஜ்ஜாலுக்கு உதவியாக இருப்பார்கள். இதனை தொடர்ந்து சரியான ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதனை தொடர்ந்து தஜ்ஜால் அவனுடைய படையோடு அவனுடைய ராணுவத்தோடு முழு உலக நாடுகளுக்கும் செல்வார், முழு உலக நாடுகளுக்கும் அவன் போவார் என்று ஹதீஸ்கள் தெளிவாக சொல்கிறது. எப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவையும் மதீனாவையும் தவிர உள்ள உலகத்துடைய அனைத்து நகரங்களுக்கும் தஜ்ஜால் செல்வார். அந்த தஜ்ஜாலின் பின்னால் 70,000 யூதர்களும் அதே போன்று நிறைய காவிர்களும் இணைந்திருப்பார்கள். ஒரு சில முஸ்லிம்களும் அவனால் பலி எடுக்கப்படுவார்கள். உள்ளத்திலே ஈமானை சுமந்தவர்கள், உள்ளத்திலே எண்ணிலே சுமந்தவர்கள், மாற்றத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உடைய மூமின்கள், தஜ்ஜாலுடைய நெற்றியில் இவன் ஒரு காவிர் இணை வைப்பாளன் என்ற செய்தியை அவருடைய நெற்றியிலே மூமியங்கள் வாசித்து விடுவார்கள். இதுவே மூமியங்கள் அவனால் குழப்பம் அடைய மாட்டார்கள். தஜ்ஜாலுடைய குழப்பம் எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும் என்றால், எங்களுடைய ஈமானுக்கும் உள்ளத்துக்கும் எந்த அளவுக்கு அற்புதங்களாக இருக்கும் என்றால், ஒரு மூமின் வீட்டிலே இருந்து வெளியே செல்லும் பொழுது அவனுடைய மனைவியையும் அவனுடைய பெண்மக்களையும் அவனுடைய தாயையும் உற்றார் உறவினர்களை சேர்ந்த பெண்களையும் வீட்டுக்குள்ளே கட்டி வைத்து விட்டுத்தான் ஒரு மூமின் வெளியிலே செல்வார். ஏனென்றால் இந்த பெண்கள் தஜ்ஜாலுடைய அழைப்பை அவசரமாக ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையை கொண்டவர்கள், தஜ்ஜாலுடைய அந்த ஆசை வார்த்தைகளுக்கு, தஜ்ஜாலுடைய மயக்கமான அந்த வார்த்தைகளுக்கு, அவன் காட்டக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையை பெண்கள் அவசரமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்குடையவர்கள் என்ற காரணத்தினால் ஒரு மூமின் பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே கட்டிவிட்டு செல்வார், வீட்டுக்குள்ளே அடைந்துவிட்டு செல்வார். அந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும் என்று மற்றவர்கள் ஹதீஸிலே தெளிவாக சொல்கிறார்கள். தஜ்ஜாலுடைய காலத்தில் ஈமானை கெடுப்பதற்காக, முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்காக, அல்லாஹ்வை நிராகரிப்பின் பக்கம் மூமின்களை அழைப்பதற்காக எப்படியான நடவடிக்கைகளை எல்லாம் தஜ்ஜால் மேற்கொள்வார் என்ற விடயங்களை ஹதீஸ்களில் நாங்கள் நிறைய படித்திருப்போம். இப்படி ஒவ்வொரு நாடு நாடாக, ஒவ்வொரு ஊர் ஊராக தஜ்ஜால் தன்னுடைய பரிவாரங்களோடு அவனுடைய படையோடு ஒவ்வொரு ஊருக்கும் செல்வார், ஒவ்வொரு நகரத்திற்கும் செல்வார். கடைசியாக தஜ்ஜால் அவனுடைய அந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் நிலையில் மதீனாவுக்கும் வருகை தருவார். மதீனாவுடைய எல்லை புறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மதீனாவுடைய எல்லை புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய உலகு மலையின் மீது தஜ்ஜால் ஏறுவார். முஸ்னத் அஹ்மதிலும் முஸ்னத் ஹாக்கிமிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகு மலையின் மீது தஜ்ஜால் ஏறி அவனுடைய ராணுவத்தோடு படையோடு ஏறி அவனுடைய ராணுவத்தை பார்த்து கேட்பார், அத்தரவுல் ஹஃபரல் ஹவியம், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா? அவர்களுடைய மஸ்ஜிதாக இருக்கிறது என்று தெரிந்தால் அவனுடைய படையினரிடத்திலே கேட்பான். மதீனாவுக்குள்ளே நுழைய முடியாது. உலகு மலையை தாண்டி அவனால் மதீனாவுக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. எனவே உலகு மலையின் மீது ஏறி இருந்து மசூது நபஞ்சாவுக்கு சென்பனும் அவன் கேட்பான், அவியம், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று அவன் கேட்பான். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த ஹதீஸை நபியவர்கள் சொல்லும் பொழுது மஸ்ஜிது நபவி ஒரு குடிசையாகத்தான் காணப்பட்டது. மஸ்ஜிது நபவி ஓலையினால் வேயப்பட்டதாக, ஈட்டமர குட்டிகளினால் தூண்கள் எழுப்பப்பட்டதாக, வெறும் கட்டான் தரையாக, ஈட்ட ஓலைகளால் அடைக்கப்பட்ட ஒரு குடிசையாகத்தான் மஸ்ஜிது நபவி இந்த ஹதீஸை நபியவர்கள் சொல்லும் பொழுது காணப்பட்டது. அமைக்கப்பட்டிருந்த கட்டப்பட்டிருந்த ஒரு மஸ்ஜிதை, ஒரு குடி, ஒரு சின்னதொரு குடிசையை தூரத்திலே இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அது கருப்பு நிறமாகத்தான் எங்களுக்கு தென்படும். ஓலை காயும் பொழுது அது அந்த ஓலைகள் கருப்பு நிறமாக மாறும். குட்டிகள் காயும் பொழுது கருப்பு நிறமாகத்தான் அது எங்களுடைய பார்வைக்கு தென்படும். தூரமான ஒரு இடத்திலே இருந்து ஒரு ஓலையினால் அமைக்கப்பட்ட குடிசையை நாங்கள் பார்த்தால் அந்த குடிசை வெறும் கருப்பு நிறமாகத்தான் எங்களுக்கு தென்படும். ஆனால் அதே போன்று அந்த மஸ்ஜிது நபவி ஒரு சிறிய அமைப்பில் தான் காணப்பட்டது, விசாலமானதாக இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறது? தஜ்ஜால் கேட்பார், அத்தரவுல் ஹாதல் ஹஃபரல் அவ்யம், இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா? இரண்டு வார்த்தைகள் காணப்படுகின்றன. வெள்ளை என்பது ஒரு வார்த்தை, மாளிகை என்பது இன்னொரு வார்த்தை. வெள்ளை என்ற வார்த்தை மூலம் எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. சியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது தஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டு வரும் பொழுது தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த மஸ்ஜித் நபவி வெண்மையாகத்தான் காட்சி அளிக்கும். இன்று எங்களுக்கு அந்த தோற்றத்தில் மஸ்ஜித் நபவியை பார்க்கலாம். உயரமான இடத்தில இருந்து உலக மலையின் மீது இருந்து தூரமான இடத்தில் இருந்து மஸ்ஜித் நபவியை நாங்கள் பார்க்கும் பொழுது வெண்மையாகத்தான் காட்சி அளிக்கும். ஒரு வெள்ளை போர்வை நிலத்தில் விரிக்கப்பட்டிருப்பதை போன்றுதான் மஸ்ஜித் நபவியை எங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு தாராளமாக அந்த கூகுள் ஏர்த்தின் மூலம் தெளிவாக பார்க்கலாம். கூகுள் ஏர்த்தின் மூலம் மேலே இருந்து அந்த செட்டலைட் மூலமாக மஸ்ஜித் நபவியை நாங்கள் சேர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அது சாம்பல் நிறமான கருப்பு நிறமான கரையில் ஒரு வெள்ளை போர்வை விரிக்கப்பட்டதை போன்று மஸ்ஜித் நபவியை கூகுள் ஏர்த்தின் மூலம் இன்று எங்களுக்கு பார்க்கலாம். துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள். வரும் காலத்தில் மஸ்ஜித் நபவி அந்த அளவுக்கு வெண்மையான ஒரு கவிந்து தலை போன்று காட்சியளிக்கும். இரண்டாவது வார்த்தை மாளிகை என்ற வார்த்தையை தஜ்ஜால் அங்கே கேட்பார். எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா? மாளிகை என்று சொல்லும் பொழுது அது மிக விசாலமானதாக இருக்க வேண்டும். ஒரு சின்னொரு அறையை போன்று ஒரு குடிசையின் அளவிலே ஒரு சிறியதொரு பரப்பலனை கொண்டு ஒரு கட்டிடத்தை பார்த்து யாரும் மாளிகை என்று சொல்ல மாட்டார்கள். மாளிகை என்றால் பரந்ததாக விசாலமானதாக இருக்க வேண்டும். இன்று மஸ்ஜித் நபவி பல ஆயிரக்கணக்கான மீட்டர் சதுர மீட்டர்களை கொண்ட பரப்பளவில் மஸ்ஜித் நபவி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மஸ்ஜித் நபவி விரிவாக்கம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தஜ்ஜால் வரும் பொழுது மஸ்ஜித் நபவி அந்த அளவுக்கு விசாலமானதாக காட்சி தரும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறார்? கனிமாங்கர்களே, இந்த ஹதீஸின் மூலம் எதிர்காலத்திலே நடக்கும் தஜ்ஜாலுடைய வருகையின் பொழுது தஜ்ஜால் மதீனாவுக்குள்ளே நுழைய மாட்டான் என்பதற்கு மட்டுமல்ல இந்த ஹதீஸ் ஆதாரம். மாற்றமாக நபி அவர்கள் எதிர்காலத்தில் நடக்கும் தகவல்களை எந்த அளவுக்கு துல்லியமாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம், அந்நியர்களுக்கும் எடுத்துச் சொல்லலாம். 1400 வருடங்களுக்கு முன்னால் மஸ்ஜித் நபவி எப்படி மாற்றம் அடையும் என்ற தகவலை நபி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். மதீனாவுக்குள்ளே அவரால் நுழைய முடியாது. மதீனாவை விட்டும் அதனை தொடர்ந்து சிரியாவுடைய பிரதேசம், இன்று மிகப்பெரும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிரியாவுடைய பிரதேசத்தை நோக்கி தஜ்ஜால் தன்னுடைய படையோடு செல்வார். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பலஸ்தீனை தலையிலக்கராக கொண்டு ஹிலாபத்துடைய ஆட்சியை உலகத்திலே நடாத்திக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிப்பார்கள், தஜ்ஜாலோடு எப்படி மோதலாம், இவனுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்கலாம் என்று முஸ்லிம்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இறுதியாக சிரியாவுடைய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதில் முஸ்லிம்கள் ஒன்று கூடியிருப்பார்கள். முஸ்லிம்கள் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள். தஜ்ஜால் மிக பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கிறார், அலாதியாக கட்சி படைத்தவனாக இருக்கிறார், இவனோடு எப்படி எங்களுக்கு மோதலாம், எப்படி முகம் கொடுக்கலாம் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சொல்கிறார்கள் சிரியாவுடைய பிரதேசத்திற்கு வருவார். அந்த டமஸ்கஸ் நகரத்திலே அமைந்திருக்கும் அந்த மஸ்ஜிதை தஜ்ஜாலுடைய படை முற்றுகையிட்டு விடும். முஸ்லிம்களுக்கு வெளியிலே செல்ல முடியாது. முஸ்லிம்கள் மூடப்பட்டு விடுவார்கள், முற்றுகை இடப்பட்டு விடுவார்கள். எல்லோரும் மஸ்ஜிதுக்குள்ளே இருப்பார்கள். என்ன செய்யலாம் என்று இமாம் மஹ்தி அவர்கள் தலையை குடைந்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் சுபஹுடைய அதான் சொல்லப்படும், சுபஹுடைய தொழுகைக்காக யகாமத்தும் சொல்லப்படும். இரவிலே மசூராவில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவெடுப்பார்கள். என்னதான் இருந்தாலும் எங்களால் தாங்க பிடிக்க முடியவில்லை என்றாலும் சுபஹுடைய தொழுகையை தொடர்ந்து தஜ்ஜாலோடு நாங்கள் போரிடத்தான் வேண்டும். மசூதுடைய கதவுகளை திறந்து கொண்டு நாங்கள் வெளிப்பட்டு தஜ்ஜாலுடைய படையோடு நாங்கள் யுத்தத்திலே இறங்குவோம் என்ற முடிவுக்கு முஸ்லீம்கள் வந்து வருவார்கள். இதனை தொடர்ந்து இவர்களுடைய அதா நடைபெறும் எகாமத்தில் சொல்லப்படும். எகாமத் சொல்லப்படும் அந்த நேரத்தில் அந்த மசூதுடைய கூரை பகுதியில் ஒரு விதமான சப்தம் வந்து கேட்கும். முஸ்லீம்கள் பயந்து வருவார்கள். தஜ்ஜால் அவருடைய படை அவருடைய ராணுவம் கூரையினால் இறங்குகிறார்களோ என்று முஸ்லீம்கள் பயப்பட ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சரியான ஹதீஸிலே வருகிறது, முஸ்லீம்கள் உடனடியாக மேலே சென்று பார்ப்பார்கள், இரண்டு மலக்குகளுடைய இறக்கைகளில் தங்களுடைய ரெண்டு கைகளையும் வைத்தவர்களாக நீண்ட தலைமுடியோடு அந்த தலைமுடியில் இருந்து தண்ணீர் சுட்டிக் கொண்டிருக்கும் நிலைமையில் செம்மஞ்சள் நிறத்தில் இரண்டு ஆடைகளை அணிந்தவர்களாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுடைய மினாராவிலே வந்து இறங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இறங்கி மஸ்ஜிதுக்கு உள்ளே வருவார்கள். இவைகள் எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் இவைகள் கட்டு கதைகளோ அல்லது குர்ஆன் கதைகளோ அல்ல, சரியான ஹதீஸ்களில் மிக தெளிவாக சொல்லித் தரப்பட்டதற்கும் கிடையாது. அவர்கள் இறங்கி வருவார்கள். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதாவது சொல்லப்பட்டதன் பின்னால் துருகைக்காக அவர் முசல்லாவுக்கு வந்து நிற்பார்கள். இந்த நேரத்திலேதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி மஸ்ஜிதுக்கு உள்ளே வருவார்கள். உடனே இமாம் மஹதி அவர்கள், ஒரு நபி வந்திருக்கிறார், ஒரு நபி இறங்கி இருக்கிறார், நீங்கள் தான் எங்களுக்கு தொழுகை நடாத்த வேண்டும், முன்னே செல்லுங்கள் முசல்லாவுக்கு என்று இமாம் மஹதி அவர்கள் அவர்களுடைய முதுகை பிடித்து முன்னால் அவர்கள் கொஞ்சம் தள்ளி விடுவார்கள் முசல்லாவுக்கு போவதற்காக. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து வருவார்கள். இந்த எகாமத் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உம்மத்துக்கான தலைமைத்துவத்தை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் தான் கலீபாவாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்களோ அதே போன்று இந்த சுபமுடைய தொழுகையையும் நீங்கள் தான் நடாத்த வேண்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னால் நிறுத்துவார்கள். சுபமுடைய தொழுகை நடந்து முடியும். இதனை தொடர்ந்து மஸ்ஜிதுடைய கதவுகள் திறக்கப்பட்ட முஸ்லீம்கள் அந்த யூதர்களோடு தஜ்ஜாலுடைய படையோடு அவர்கள் யுத்தத்திலே இறங்க ஆரம்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அதுவரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள் என்ற செய்தி தஜ்ஜாலுக்கு தெரியாது. அவர்களை கண்ட மாத்திரத்தில் தஜ்ஜால் ஓட ஆரம்பிப்பார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், தண்ணீரில் எப்படி உப்பு கரைகிறதோ அதே போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டதோடு தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூச்சு காற்று அவர்களுடைய பார்வை எட்டு மடங்குக்கு மூச்சு காற்று வீசும். அவர்களுடைய மூச்சு காற்று தஜ்ஜாலுடைய உடம்பில் படும் பொழுது அவர் கரைய ஆரம்பிப்பார். எனவே தஜ்ஜால் ஓடிக்கொண்டே இருப்பார், முஸ்லீம்கள் யூதர்களை விரட்டிக் கொண்டே இருப்பார்கள். சரியான ஹதீஸிலே வருகிறது, எந்த அளவுக்கு என்றால் யூதர்கள் கற்களின் பின்னாலும் கட்டிடங்களின் பின்னாலும் மரங்களின் பின்னாலும் யூதர்கள் ஒளிந்து கொள்வார்கள். முஸ்லீம்கள் யூதர்களை தேடி தேடி கொண்டு ஆரம்பிப்பார்கள். எல்லா மரங்களும் யூதர்களை காட்டிக் கொடுக்கும், மரம் பேச ஆரம்பிக்கும், முஸ்லிமே இங்கே வா, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்து கொண்டிருக்கிறார். சுவர் பேச ஆரம்பிக்கும், முஸ்லிமே ஓடி வா, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்து கொண்டிருக்கிறார் என்று உலகத்திலே இருக்கும் அனைத்து ஜட பொருட்களும் அனைத்து மரங்களும் அனைத்து கட்டிடங்களும் யூதர்களை முஸ்லிம்களுக்காக காட்சி கொடுக்கும். யூதர்களை காண்பித்துக் கொடுக்காது, யூதர்களை காட்டிக் கொடுக்காது, யூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று இஸ்ரேலிலே மரநடுகை திட்டம் என்ற அடிப்படையில், பசுமை திட்டம் என்ற அடிப்படையில், கிரீன் ஸ்கீம் என்ற அடிப்படையில் அந்த வர்த்தக என்ற யூதர்களுடைய மரம் அந்த பலஸ்தீனுடைய இஸ்ரேலுடைய பிராந்தியத்தில் மிக அதிகமாக நாட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யூதர்களுக்கு தெரியும், கியாமத்துடைய நாளையிலே அந்த நாளுக்கு அந்த நாள் வரும் பொழுது தஜ்ஜாலோடு யுத்தம் நடக்கும் பொழுது முஸ்லீம்கள் எங்களை தேடி தேடி கொள்வார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது இந்த மரம் தான் என்று இன்றும் யூதர்களுக்கு தெரியும். இன்று அதிகமாக இந்த மரம் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் நடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாபு லுத் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகரம் அந்த தெல் அவீவ் இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபு லுத் என்ற அந்த இனத்துக்கு பக்கத்தில் அவர்கள் கொலை செய்வார்கள். இன்று அந்த இடத்தில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஒரு ராணுவ முகாமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இந்த நடவடிக்கையோடு தஜ்ஜாலுடைய பிரச்சினை யூதர்களுடைய பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வரப்படும். இந்த ஹதீஸில் நாங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இன்று பொதுவாக உலகத்தில் முஸ்லிம்கள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் வெறும் 1.5 கோடி கிட்டத்தட்ட 15 மில்லியன் கணத்தொகையை கொண்ட ஒரு இன்னொரு கூட்டம் தான் யூதர்களாக இருக்கிறார்கள். அந்த யூதர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி படைக்கிறார்கள். அது வெள்ளை மாளிகையில் இருந்து இலங்கை பாராளுமன்றம் வரைக்கும் எல்லா இடங்களையும் ரகசியமாக பின்னணியில் இருந்து கொண்ட யூதர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். உலக வங்கியாக இருக்கலாம், ஐநா சபையாக இருக்கலாம், உலகத்துடைய அனைத்து பிரதான மையங்களையும் யூதர்கள் பின்னணியில் இருந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டத்தின்படி உலகம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். எங்களுக்கு வைத்து மக்களில் திரும்ப கிடைக்க மாட்டாரா? மக்கள் அப்பாவில் எங்களுக்கு குளம் கிடைக்காதா? முஸ்லிம்கள் கடைசி வரைக்கும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே மரணிப்பார்களா என்ற ஒரு ஆதங்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது. கியாமத்துடைய நாளுக்கு முன்னால் முஸ்லிம்கள் உலகத்தை மிகைப்பார்கள், யூதர்களை மிகைப்பார்கள். முஸ்லிம்களை கண்டு யூதர்கள் ஓட ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருகிறது. எங்களுடைய ஈமானை உயர்த்துகிறது, நம்பிக்கையை உள்ளத்திலே ஊட்டுகிறது. அது மட்டுமல்ல, யூதர்களை முஸ்லிம்கள் தேடி தேடி கொள்வார்கள் என்ற அந்த ஹதீஸை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் மரங்கள் பேச ஆரம்பிக்கும், சுவர்கள் பேச ஆரம்பிக்கும், கற்கள் பேச ஆரம்பிக்கும், உலகில் காணப்படும் ஒவ்வொரு ஜடல் பொருட்களும் முஸ்லிம்களை அழைக்கும். யா அப்துல்லா, யா முஸ்லிம், ஒவ்வொரு ஜடப்பொருளும் முஸ்லிம்களை அழைக்கும். எப்படி தெரியுமா அழைக்கும்? ஹதீஸ்களுக்கு சொல்கிறது, யா அப்துல்லா, யா முஸ்லிம் என்றுதான் அழைக்கும். யா அரபி என்று அழைக்கார், யா அஜமி என்று அழைக்கார். இந்த இயக்கத்தை சேர்ந்தவரை என்று அழைக்காது, இந்த நாட்டை சேர்ந்தவரை என்று அழைக்காது, இந்த நிறத்தை சேர்ந்தவரை என்று அழைக்காது, இந்த மொழியை பேசக்கூடியவரை என்று அழைக்காது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன வேறுபாடுகள் இருக்கலாம், நில வேறுபாடுகள் இருக்கலாம், மொழி வேறுபாடுகள் இருக்கலாம். எந்த வேறுபாடுகள் இருந்தாலும், நாட்டுடைய பிராந்தியத்துடைய வேறுபாடுகள் இருக்கலாம், இந்த வேறுபாடுகள் அனைத்தையும் முஸ்லிம்கள் மறந்து நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற உணர்வு எப்பொழுது முஸ்லிம்களுக்கு வருமோ? ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமையாக வேற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் மறந்தவர்களாக, முரண்பாடுகளை கலைந்தவர்களாக, ஒரே உம்மத்தாக சமூகமாக உலகத்தில் எப்பொழுது பணி நிறுத்து வாழ்வார்களோ அப்பொழுதுதான் இந்த மரங்களும் இந்த கட்டிடங்களும் முஸ்லிம்களை யா முஸ்லிம் என்று அழைக்க ஆரம்பிக்கும் என்ற ரகசியமான ஒற்றுமைக்கான தூர்வத்தையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருகிறது. கனிமானவர்களே, மரங்களும் கற்களும் ஒரு மனிதனை பார்த்து அவன் அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், எந்த மகுதி சார்ந்தவனாக இருக்கலாம், எந்த இயக்கம் சார்ந்தவனாக இருக்கலாம், எந்த தரியத்தால் சார்ந்தவனாக இருக்கலாம், எந்த ஜமாத் சார்ந்தவனாக இருக்கலாம், முஸ்லிம் என்றுதான் அழைக்கும். யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, ஏ முஸ்லிமே, நீ வா என்றுதான் அனைத்து கட்டிடங்களும் அழைக்கும். கண்ணியமானவர்களே, வேற்றுமைகளை நாங்கள் கலைந்து விட வேண்டும். எப்பொழுது நாங்கள் வேற்றுமைகளையும் முரண்பாடுகளையும் கலைந்து ஒற்றுமைப்பட்டவர்களாக ஒரே சமூகமாக ஐக்கியத்தோடும் ஒருமைப்பாட்டோடும் உலகத்திலே வாழ ஆரம்பிப்போமோ அப்பொழுது யூதர்களை எங்களுக்கு இணைக்கலாம். இதனைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு ரகசியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்று அரபு நாடுகள் ஒற்றுமை கிடையாது, சமூகங்கள் ஒற்றுமை கிடையாது, முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமை கிடையாது. எனவே யூதர்கள் எங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், எங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அந்த ஒற்றுமையையும் இஸ்லாமிய பாரம்பரியத்தையும் மார்க்கத்தை பின்பற்றும் மனப்பக்குவத்தையும் நாங்கள் எப்பொழுது மறுபடி திரும்ப பெறுவோமோ, வாழ்க்கை இஸ்லாத்தை அமுல்படுத்தி நடப்போமோ, அப்பொழுது யூதர்களை எங்களால் நீகைக்கலாம் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் மனமுனைந்து போக தேவையில்லை. இஸ்லாம் என்பது என்றும் நிலைத்திருக்கும் மார்க்கம். எதிர்காலம் என்பது இஸ்லாமியர்களுக்குத்தான், எதிர்காலம் என்பது முஸ்லிம்களுக்குத்தான். இப்பொழுது சோதனைகள் ஏற்பட்டாலும் உலகத்திலே ஓரம் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த நாட்டில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் தலையிலிருந்து வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். எதிர்காலம் எங்களுக்கு சொந்தமானது, எதிர்காலம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்ற அந்த நம்பிக்கையை இந்த ஹதீஸ்களின் மூலம் கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் என்ன நடக்கும் என்ற அந்த தீர்க்க தரிசன ஹதீஸ்களின் மூலம் நாங்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முகம் கொடுத்து அதற்கு தைரியமாக நாங்கள் முன் நின்று அவைகளை முறித்து எதிர்காலம் இஸ்லாமிற்குத்தான் என்ற நம்பிக்கையோடு உழைக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக யா அல்லாஹ் நீங்கள் அனைவரையும் கபூல் செய்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். துஆ செய்யுவானா
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله سبحانه